சுந்தரகாண்டத்தோட முதல் சர்க்கத்தில் ஹனுமான் ஆகாசத்தில் பறக்க போகிறார். அப்போ ஒரு ஸ்லோகம் சொல்கிறார், யதா ராகவ நிர்முக்தா ஷரஹா ஸ்வசன விக்ரமஹ கச்சே தத்வத் கமிஷ்யாமி லங்காம் ராவண பாலிதாம் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஸ்லோகம் ரொம்ப ஒரு விசேஷமான ஸ்லோகம். இந்த கடற்கரையில் வானராள்லாம் அந்த சுயம்பிரபாங்கிற ஒரு யோகினி, அவ ஒரு குகைக்குள்ளேருந்து அவளை வெளியில் கொண்டு விடுறா. அங்கே அவள்லாம் வசந்த காலமே வந்துடுத்து, இனிமேல் திரும்பி போனால் சுக்ரி வந்து தண்டிப்பான், ஒரு மாதத்துக்குள்ளே திரும்பி வரணும்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு வசனப்பட்டு, அங்கதந்தான் அந்த தெற்கு திக்கில் வந்த வனராட்கெல்லாம் லீடர், அவன் நான் உயிரை விட போகிறேன், நான் அவனும் திரும்பி போக போகிறதில்ல அப்படின்னு சொல்லும்போது இவ பிராயோபவேஷம் பண்ணுறா, படுத்துட்டு உயிரை விடலாம் அப்படின்னு முடிவே பண்ணுறா. அப்போது அங்கே மலை மேலேருந்து சம்பாதிங்கிற கழுகு இவாளை பார்க்கறது, அது நினச்சிக்கிறது, ஆஹா பகவான் எப்படி தான் எப்படியெல்லாம் சாப்பாடுக்கு வழி பண்ணுறா இருப்பாரு, நம்மால் பறக்க முடியாமல் ரெக்க இல்லாமல் இருக்கும், இங்கே கொஞ்சம் பேரை கூட்டின்னு வந்து அவா நம்ம உயிரை விட போகிறேன்னு சொல்கிறா, ஒன்று 6 மாதம் தாங்கும் ஒன்று 3 மாதம் தாங்கும் நமக்கு சாப்பாடுக்கு வழியாச்சு அப்படின்னு நினைக்கிறது இந்த சம்பாதி கழுகு. அப்போது இந்த கழுகு வந்து நிற்கிறத பார்த்தோன்னே அங்கதனுக்கு இன்னுமே ரொம்ப ஆயாசமாக இருது, என்னடா இது நம்ம உயிரோட அப்புறம் சொன்னால் அதை சாப்பிட்றதுக்கு கழுகு வருது அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லி அவன் புலம்பலோடு சேர்ந்து புலம்புறான். எப்படி ராமனுக்காக ஜட்டாயுங்கிற கழுகு உயிரை விட்டது, இன்றைக்கி நம்ம வானராள்லாம் உயிரை விடுறோம், அப்படி ராம காரியத்துக்காக என்ன வேணால் பண்ணலாம், உயிரை விடலாம், அது தப்பு இல்லை, அவ்வளோ பெரியவர் அவர் அப்படின்லாம் சொல்லிட்டு வரான். இதை கேட்டோன்னே அங்கே சம்பாதி வந்து, ஆஹா என்னது ஜட்டாயு உயிரை விட்டானா ராமருக்காக, யார் எப்படி என் ஜட்டோ என் தம்பியாச்சே சொல்லுங்கன்னொன்னே விஸ்தாரமாக சொல்கிறான். இவனுக்கு நம்பிக்கை இல்லை, இந்த கழுகு பேச்சு கொடுத்து நம்மளை வந்து சாப்பிட்றதுக்காக ஏதோ பார்க்கறதுன்னு நினைக்கிறான். இருந்தாலும் சொல்லி வைப்போம் உயிர் இது விடப்புறோம், அது சாப்பிட்டா சாப்பிட்டு போட்டுமேன்னு சொல்லி பாதி நம்பிக்கையோடு இவனும் சொல்கிறான். அந்த கழுகும் இவளை சாப்பிடணும்னு நினச்சிட்டு இருக்கு. ஸோ இவா ரெண்டு பேரும் ஒன்றும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, அப்படி இருந்தாலுமே ராமகதையை சொன்னால் ரெண்டு பேருக்கும் க்ஷேமம் ஏற்படும் அப்படின்னு சுவாமிகள் சொல்வார். அந்த ராமகதையை அவன் சொல்கிறான். தசரத மகாராஜாவோட பிள்ளை ராமர் காட்டுக்கு வந்தார், அவருடைய மனைவி சீதாதேவியை ராவணன் அபகரிச்சின்னு போயிட்டான், நாங்கள்லாம் தேடி வந்திருக்கோம் அப்படின்லாம் சொன்னோடனே அந்த சம்பாதி வந்து, ஆஹா இந்த ஜட்டாயு என் தம்பி அப்படின்னு அது நிறைய தன்னோட விருத்தாந்தத்தெல்லாம் சொல்கிறது. அப்புறம் இந்த ஜட்டாயு இங்கிருந்தே நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு, எங்களுக்கு நல்ல தீர்க்கமான பார்வை உண்டு, 100 யோஜனை தள்ளி ஒரு தீவு இருக்குது, அதில் சீதை இருக்கா அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரக்கம் எடுக்கிறது. அப்படி இவாளுக்கும் வழி கிடைக்கிறது, சீதை எங்கே இருக்காங்கிற குறிப்பு கிடைக்கிறது, அந்த சம்பாதிக்கும் ரக்கம் எடுக்கிறது. அப்படி ராமகதையை நம்பிக்கை இருந்தோ நம்பிக்கை இல்லாதவாளுக்கோ நல்லவாளுக்கோ கெட்டவாளுக்கோ ராமகதையை சொன்னால் க்ஷேமந்தான் ஏற்படும் அப்படின்னு நேற்று இந்த சிவன் சாரோட ஆராதனைக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு 2 மணி நேரம் அவருடைய லைஃப்லேருந்து எல்லாரும் பகிர்ந்த அனுபவங்கள் எல்லாம் வச்சு ஒரு அழகான ட்ராமா போட்டான், ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப அவசியம் பார்க்க வேண்டியது. அவள் ஏதாவது ஷேர் பண்ணுறாளன்னு பார்க்கலாம். இந்த லக்ஷ்மி நாராயணன், சுப்புனி, சந்திரமௌழி, சிவராமன் இவாளை தான் கேரக்டர்ஸ், அவளே டேரக்டாக நடிக்கலை, அவள் கேரக்டராக மற்றவன் நடித்தா. சுந்தர்குமார் ஒரு கேரக்டர், சுவாமிகள் ஒரு கேரக்டர், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தா. மகாபிரிவா ரொம்ப ரொம்ப தத்ரூபமாக இருந்தது, ரொம்ப ஷார்ட்டை பக்தி இருக்கிறவளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி நல்லா இருந்தது. அதில் வந்து சுந்தர்குமார் வந்து சாரை நமஸ்காரம் பண்ணும்போது என்ன பண்ணுறேன்னு, ராமாயண பாகம் பிரவச்சனம் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா நல்லபடியாக நடக்கணும், நன்னா பிரவச்சனம் பண்ணணும், ஆசீர்வாதம் பண்ணுங்கும்போது சார் சொன்னாராம், ராமாயண பாகத்தை யார் சொன்னால் நன்னா தான் இருக்கும் அப்படின்னாராம். இது எனக்கு கிடைச்ச ஒரு மெசேஜ்னு நான் நினச்சிட்டேன். அப்படி ராமாயணத்தை சொல்லி இவா ரெண்டு பேருக்கும் வழி கிடைக்கிறது, அந்த சம்பாதி ரக்கம் அழைச்சி பறந்து போய்டுறது. இப்போது இவா எல்லாரும் உட்காந்துருக்கும்போது யாரால் இது தாண்ட முடியும், 100 யோஜனை யார் தாண்ட முடியும் அப்படின்னு கவலைப்படும்போது ஜாம்பவான் இந்த காரியத்தை பண்ணுறதுக்கு, ஒவ்வொருத்தரும் என்னால் 10 முடியும் 20 முடியுங்கிறா, ஜாம்பவான் என்னால் 90 யோஜனை முடியும், ஆனால் இப்போ வயசாகிடுத்து என்னால் அவ்வளோதான் 90 தான் முடியும் அப்படின்னு சொன்னபோது, அங்கதான் என்னால் 100 யோஜனை தாண்ட முடியும், ஆனால் திரும்பியும் 100 யோஜனை தாண்டி இங்கே வருவேனான்னு தெரியல அப்படிங்கிறான். அப்போது ஜாம்பவான் சொல்கிற, நீ வாலிபுத்திரன், 1000 யோஜனை கூட தாண்டுவேன், இருந்தாலும் நீ தான் இந்த சேனைக்கு தலைமையில் இருக்க, நீ அதனால் ஒன்று அனுப்பப்படாது, லீடரை முன்னே அனுப்பிச்சுட்டு ஃபாலோவர்ஸ்லாம் பின்னாடி உட்காருறதுங்கிறது சரியில்லை அப்படின்னோடனே திரும்ப அவன் என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு கவலைப்படுறான் அங்கதன். அப்போ இந்த காரியத்தை யார் பண்ணுவா எனக்கு தெரியும், அதோ உட்கார்ந்துருக்காரு அந்த ஹனுமாரை போய் நம்மலாம் உற்சாகப்படுத்துவோம், அவருடைய பலம் அவருக்கு தெரியாது, நம்ம சொன்னால் அவருக்கு தெரியும்னு சொல்லி எல்லாருமா போய் ஹனுமாரை ஸ்தோத்திரம் பண்ணுறா. இந்த இடத்துல ஹனுமாரை ஸ்தோத்திரம் பண்ணுறா எல்லாருமா, அவர் வானல் அளவுக்கு வளர்ந்தார் அப்படிங்கிறத சொல்லும்போது சுவாமிகள் ஹனுமத் பஞ்சரத்னத்தை ஒரு வாட்டி சொல்வார் அந்த பிரவேசனத்துக்கு நடுவிலேயே, அந்த ஹனுமத் பஞ்சரத்னம் சொல்லி வளர்றார் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஏதாவது ஹனுமாரை பிரார்த்தனை பண்ணோம்னா நிறைய நிறைய பண்ணப்பட அதிகசிய அதிகம் பலம், அதனால 108 ஆவர்த்தி ஹனுமத் பஞ்சரத்னம் ஜபம் பண்ணுங்கோ, அப்போ ஹனுமார் பெருசாக வளர்ந்து நிறைய அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஹனுமத் பஞ்சரத்னம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி ஹனுமாரை ஸ்தோத்திரம் பண்ண பண்ண அவர் வளர்றார். அவரோட பெருமையை நீ வாயுகுமாரன் உன்னுடைய கைகளில் கருடனுடைய பக்ஷங்களில் எவ்வளோ பலம் இருக்கோ, ரெக்கைகளில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ பலம் இருக்குது, உன்னால் வாயு மாறி போக முடியும், நீ போய் இந்த காரியத்தை எங்களுக்காக பண்ணணும், எங்கள் எல்லாரோட உயிரும் உங்கள் இதில் தான் இருக்குது, ஹே ஹனுமான் நீ இதை பண்ணு, நாங்கள்லாம் ஒத்த காலம் நின்று உனக்காக பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படின்னு ஜாம்பவான் உற்சாகப்படுத்துகிறார். ஹனுமார் ஆமா என்னால் முடியும் எனக்கு தெரியறது இப்போ அப்படின்னு இந்த மகேந்திர மலைமையில் ஏறி நான் குதிக்கிறேன், இந்த பூமியில் நின்று நான் வானத்தில் பாஞ்சேன்னா பூகம்பமே வந்துடும், அதனால் இந்த மலைமையில் ஏறிட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு அந்த மலைமையில் ஏறிட்டு ஆகாஷில் தாவ போகும்போது இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். அந்த சுந்தரானந்தோட ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் தத்தோ ராவண நீதாயாஹா சீதாயா சத்ரு கர்ஷணஹா ஏஷ பதமன்வேஷ்டும் சரணாச்சரித்தே பதி அப்படின்னு தயாராகிட்டார் ஹனுமார் அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறது. இந்த 40வது ஸ்லோகம் யதா ராகவ நிர்முக்தா சரஹா, எப்படி ராமர் கையிலால் விடப்பட்ட ஒரு பாணம் நிற்காமல் போகுமோ, பராக்கிரமத்தோடு போகுமோ, எப்படி இலக்கை அடையுமோ, அந்த மாதிரி நான் இப்போ ஆகாஷில் போய் லங்கையில் குதிப்பேன், அங்கே சீதை எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சுட்டு வருவேன், அங்கே இல்லைன்னா மூலத்தையும் தேடி எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சுட்டு வருவேன், ராவணனை கட்டி இழுத்துன்னு வருவேன் அப்படின்னு ஒரு பிரதிஜை பண்ணிட்டு ஆகாஷில் போகிறார். அப்படி அவர் சொன்ன அந்த ஸ்லோகம் யதா ராகவ நிர்முக்தா ஷரஹா ஸ்வசன விக்ரமஹ கச்சே தத்வத் கமிஷ்யாமி லங்காம் ராவண பாலிதாம் அப்படின்னு சொல்கிறார். இதில் விசேஷம் என்னென்னா ஹனுமார் தன்னால் எதுவும் நடக்கிறதுனே நினைக்கல, அதனால தான் அவர் அவ்வளோ அபாரமான காரியங்களெல்லாம் பண்ணிட்டு வந்தார். ஹனுமார் தன் ராமர் ஒரு அம்பு தானாக போக முடியுமோ, ஒருத்தர் ஏவி விட்டால் தானே போக முடியும், அந்த மாதிரி ஹனுமாரோட ராமருடைய அம்பு மாதிரி நான் போவேன் அப்படின்னு என்ன அர்த்தம், நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாட்சின் அப்படின்னு கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட நீ வரும் என் கையில் ஒரு டூல் தான், நான் தான் எல்லாத்தையும் நடத்துகிறேன், நீ இவ்வளோ தூரம் கவலையே பட வேண்டியதில்லை, உன் காரியத்தை நீ பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி ஹனுமார் ராமர்கிட்ட அன்னைக்கு கிஷ்கிந்தாகண்டத்தோட ஆரம்பத்தில் நமஸ்காரம் பண்ணி ராமரை பார்த்தபோதே தன்னை ஒப்படைச்சுட்டார் ராமருக்கு, ராம தூத்தனாக இருந்து அபாரமான காரியங்களெல்லாம் பண்ணுறார். நான் ராவண சஹஸ்ரமே யுத்தே பிரதிபலம் பவேத் அப்படிங்கிறார், 1000 ராவணர்கள் இருந்தாலும் என் முன்னாலே நிற்க முடியாது அப்படின்னு அந்த நான் ராமதாசன் அப்படின்னு கர்ஜிக்கிறார். அப்பேற்பட்ட பலம் அவருக்கு எங்கேருந்து வந்ததுன்னா, நாம் எனக்கு ஒன்றும் பலம் இல்லை, ராமருடைய பலத்தினால நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தினால வந்தது, ராம கையில் ஒரு பாணம் மாதிரி நான் அப்படின்னு நினைக்கிறார். அந்த மாதிரி ஆகாஷில் கிளம்புறார். அந்த சொன்ன வார்த்தையை வந்து சும்மா ஒரு ஸ்டண்ட்டுக்காக சொல்ல, நிற்காமல் போவேங்கிறது, வழியில் ஒரு தங்க மலை கடலுக்குள்ளேருந்து வருது மைனாக்க மலை, அந்த சமுத்திரராஜா சொல்கிறான் ராம காரியமாக போகிறார், இவருக்கு நம்ம உதவி பண்ணணும், நீ வெளியில் வா, உண்மையிலே உட்காந்துண்டு ஆகாரம் பண்ணிட்டு பழங்கள்லாம் கொடு, சாப்பிட்டுட்டு அவர் போட்டோம் அப்படின்னு அந்த சமுத்திரராஜன் சொல்கிறார். உடனே மைனாக்கு மேலே மேலே வந்து அது சொல்கிறது ஹனுமார்கிட்ட, ஹே ஹனுமான் எனக்கும் நீ ரொம்ப வேண்டியவன், ஏன்னா உங்கள் அப்பா வாயு பவான் இந்திரன் மலைகளோட ரெக்கைகளை வெட்டும்போது என்னை கொண்டு வந்து இந்த கடலில் தள்ளி என் ரெக்கைகளை காப்பாற்றினார், அதனால் அப்பாவுக்கு பண்ணுற உதவியை பிள்ளைக்கு பண்ணலாம், அதனால் நீ என் மேலே உட்காந்து விஸ்ராந்தி பண்ணிட்டு போ, உனக்கு சாப்பிட்றதுக்கு பழங்களும் கிழங்குகளும் தரேன் அப்படின்னு சொல்கிறார். சுவாமிகள் சொல்லுவார், வாட்டர் வாட்டர் எவ்ரிவேர் நாட் அ ட்ராப் டு ட்ரிங்க் அப்படின்னு கடலை பற்றி சொல்லுவா. அப்பேற்பட்ட கடலுக்கு நடுவில் போயிட்டு இருக்கும்போது ராமகாரியம் பண்ணுறதுனால ஹனுமாருக்கு சாப்பாடு கிடைக்கிறது அப்படின்னா, சுந்தராண்டத்தை படிச்சுட்டு இருக்கவளுக்கு சாப்பாடு கவலையே கிடையாது, எப்படியாவது சாப்பாடு கிடைக்கும், எங்கே இருந்தாலும் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். அப்படி அந்த ஆஃபர் பண்ணும்போது அங்கே ஹனுமார் சொல்கிறார், நான் வழியில் நிற்காமல் லங்கையில் போய் குதிச்சு சீத்தையை தேடுவேன்னு என்னுடைய நண்பர்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு கிளம்பியிருக்கேன். அதனால் என்னால் இப்போ நிற்க முடியாது. உங்களை என்னோடய அப்பாவோட நண்பர்னு சொல்கிறேன். அதனால் உங்களை பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு அவரை கட்டின்ட்டு அவருக்கு வணக்கத்தை சொல்லிட்டு ஹனுமார் போயிட்டே இருக்கார். அப்புறம் சுரசிங்கிற நாகமாத்தாவை பார்க்குறார். அப்புறம் சிம்மிக்கைன்னு ஒருத்தியை நேழை பிடிச்சி எடுக்கிற ஒருத்தியை வதம் பண்ணுறார். அப்புறம் போய் லங்கையில் குதிக்கிறார். இந்த மைனாகமலை ராமகாரியத்துக்கு எத்கிஞ்சது உபகாரம் பண்ணணும்னு நினச்சதுக்கே அதுக்கு ஒரு ரொம்ப பெரிய நன்மை ஏற்பட்டது. இந்திரன் அங்கே வரான், நீ ராமகாரியம் ஹனுமார் போயின்னு இருக்கார், அவருக்கு சகாயம் பண்ணுறேன்னு வந்தியோ இல்லையோ, அதனால் நான் எங்கிட்ட நீ இனிமேல் பயப்பட வேண்டாம், நான் உன்னை ரெக்கையை வெட்ட மாட்டேன், ஆனால் பூமியில் வந்து எங்கேயாவது உட்காராதே, ஜனங்கள்லாம் கஷ்டப்படுவா, அதனால் இந்த கடலுக்குள்ளே நீ எங்கே வேணா கடலுக்கு அடியில் எப்போ பார்த்தாலும் பயந்து ஒளிஞ்சின்னு இருக்கணுங்கிறது இல்லை, நிம்மதியாக சஞ்சாரம் பண்ணின்று, கடலில் சஞ்சாரம் பண்ணின்று அப்படின்னு ஒரு வரம் கொடுக்குறார். இதில் இந்த இதோட விசேஷம் என்னென்னா, சுவாமிகள் சொல்லுவார், நம்ம சிற்றின்ப கடலில் முழுகியிருந்தாலும் ராம காரியமாக எத்கிஞ்சி உபகாரம் பண்ணால் கூட பெரிய அபயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்வார். இன்னைக்கு ஸ்லோகம், யதா ராகவ நிர்முக்தா ஷரஹா ஸ்வசன விக்ரமஹா கச்சே தத்வத் கமிஷ்யாமி லங்காம் ராவண பாலிதாம் நஹி தக்ஷ்யாமி எதிதாம் லங்காயாம் ஜனகாத்மஜாம் அனேனைவ ஹி வேகேன கமிஷ்யாமி சுராலயம் எதிவா த்ரிதிவே சீதாம் நதிர்க்ஷ்யாமி கிருதஸ்ரமஹ பத்வா ராட்சசராஜானம் ஆனேஷ்யாமி ராவணம் சர்வதா கிருதகாரியோகம் ஏஷ்யாமி சஹசீதையா. நான் காரியத்தை முடித்துவிட்டு வருவேன் அப்படின்னு உற்சாகத்தோடு சொல்லிட்டு ஹனுமார் கிளம்புறார். எப்படி ராமபாணம் வாயு வேகமாக எங்கும் நிற்காமல் போய் இலக்கை அடையுமோ, அப்படி நான் இங்கிருந்து கிளம்பி ஆகாச மார்க்கமாய் லங்கையில் போய் குதிப்பேன். அங்கே சீதாதேவியை பார்த்து எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுட்டு வருவேன் அப்படின்னு ஹனுமார் தன்னுடைய தோழர்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு ஆகாசத்தில் கிளம்புறார். சுவாமிகள் ஒரு ஏக்க ஸ்லோக சுந்தரகாண்டம், ஒரு ஸ்லோகத்து சுந்தரகாண்டம் அப்படின்னு ராகவேந்திர சுவாமிகள், இங்கே திருவள்ளிக்கணில் கூட அவரோட பிருந்தாவனம் இருக்கேன், அந்த ராகவேந்திர சுவாமிகள் பண்ணின ஒரு ஸ்லோகம் இருக்கு, ஏக்க ஸ்லோக சுந்தரகாண்டம் அப்படின்னு. அதோட தாத்பரியமும் இதே மாதிரி, ராமருடைய அனுகிரக பலத்தினால் தான் ராம ஹனுமார் இவ்வளோ பெரிய காரியங்கள் எல்லாம் பண்ணி முடித்தார் அப்படிங்கிறது அந்த ஸ்லோகத்தோட தாத்பரியம். அந்த ஸ்லோகத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எஸ் எஸ் ஸ்ரீ ஹனுமான் அனுகிரக பலாத் திருநாம் புதிர் லீலையா லங்காம் பிராப்ய நிஷாமிய ராமதயிதாம் பங்க்வாவனம் ராட்சசான் அக்ஷாதீன் விநிஹத்ய வீக்ஷ்ய தசகம் தக்த்வா புரீம் தாம் புனஹ தீர்ணாப்திஹி கபிபிர்யுதோ யமனமத் தம் ராமச்சந்திரம் பஜே அப்படின்னு ஒரு ஸ்லோகம். எவருடைய அனுகிரக பலத்தினால் ஸ்ரீ ஹனுமான் கடலை விளையாட்டாக கலந்து லங்கையை அடைந்து ராமனுடைய பிரியமனைவியான சீதாதேவியை பார்த்து ஆறுதல் சொல்லி அசோகவனத்தை அழித்து ராட்சசர்களையெல்லாம் துவம்சம் பண்ணி அக்ஷன் முதலான ராட்சசர்களை வதம் செய்து தசக்ரீவனான ராவணனை பார்த்து அவனுக்கு நல்ல புத்தி சொல்லி அவன் கேட்காமல் ஹனுமாருடைய வாலில் தீயை வச்சபோது அந்த தீயினாலேயே லங்கையை எரித்துவிட்டு மீண்டும் கடலை கடந்து வானரர்களோடு வந்து ராமரை எவரை வணங்கினாரோ, எவருடைய அனுகிரக பலத்தினால இங்கேருந்து கிளம்பி இவ்வளவு காரியங்களையும் பராக்கிரமத்தோடு பண்ணி முடித்து மீண்டு வந்து வானரர்களோடு ராமரை வணங்கி சீதாதேவியுடைய சூடாமணியை கொடுத்து அவருக்கு மனசை சந்தோஷப்படுத்தினாரோ, அந்த ராமரை தம் ராமச்சந்திரம் பஜே அப்படின்னு முடிகிறது. ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். எஸ் எஸ் ஸ்ரீ ஹனுமான் அனுகிரக பலாத் தீர்ணாம் புதிர் லீலையா லங்காம் பிராப்ய நிஷாமிய ராமதயிதாம் பங்க்வாவனம் ராட்சசான் அக்ஷாதீன் விநிஹத்ய வீக்ஷ்ய தசகம் தக்த்வா புரீம் தாம் புனஹ தீர்ணாப்திஹி கபிபிர்யுதஹ யம் அனமத் தம் ராமச்சந்திரம் பஜே அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை வந்து சுவாமிகள் நேற்று தான் கேள்விப்பட்டேன் ஒருத்தர்கிட்ட, தினம் 21 ஆவர்த்தியா 48 நாள் ஒரு 1008 ஆவர்த்தி பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்க. அந்த அளவுக்கு சுவாமிகள் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காருன்னு தெரிஞ்சனால இதை உங்களோட இன்னைக்கு பகிர்ந்துக்கலான்னு உங்களுக்கு சொன்னேன்.